வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு திருச்சபை ஊழியக்காரனாக பவுலப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு, திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் ஜபிக்கிற அந்த ஜபத்தை பார்த்தீர்களே ஆனால், குறிப்பாக இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க யாராவது ஜபத்துக்கு வரீங்க, ஜபத்துக்கு வரவங்க லூக்குக்காக ஜபிக்காம போயிட்டீங்கன்னு வைங்களேன், இன்றைய சூழ்நிலையில கிறிஸ்தவத்தில் என்ன நினைக்க தோன்றும் என்றால், ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்காக ஜபிக்காம போயிட்டாங்களே தோன்றும். நான் உங்களுடைய வீடுகளுக்கு வருகிறேன், வரும்போது நீங்க பகிர்ந்து கொள்றீங்க, வீட்டுக்காரருக்காக ஜபம் பண்ணுங்க, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க என்று சொல்லும்போது, பலவீனத்துக்காக ஜபிக்காமல் வருவேனேயானால் என்னை நீங்கள் ஒரு ஊழியக்காரன் என்று கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு, ஜபம் என்று சொன்னால் சுகத்துக்காக வேலைக்காக என்ற ஒரு பட்சத்தில் அமைந்து விட்டது. ஆனால் ஆதியில் ஜபம் என்று சொல்லும்போது அப்படி இல்லை. பவுல் விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறார், ஜபிக்கும் போது அவருடைய பலவீனங்கள் மாற வேண்டும், அவர்களுக்கு சுகம் வேண்டும் என்று ஜபிக்கவில்லை. அவர் என்ன ஜபிக்கிறார் என்றால், நான்கு குறிப்புகளை சொல்றார். ஒன்று என்னன்னா, ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்வதற்கான ஆவியை இவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, இதான் முதல் ஜப குறிப்பு. இன்னும் தொடர்ந்து என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க அவங்களை அழைச்சிருக்கிறீங்க, அந்த அழைப்பு அதில் இருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லும்போது, விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளால ஆண்டவரே நீங்க உண்மையுடைய மேன்மையான மகத்துவம் என்னதென்று இவங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, அதற்கான பிரகாசமான கண்களை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். இது ஒரு விசேஷமான ஒரு ஜபம். இப்படித்தான் ஜெபித்தார்கள் ஆதி விசுவாசிகள், ஆதி ஊழியர்கள், போதகர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரே வேதத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தை தாங்க, உமக்கு பயப்படும் பயத்தை கொடுங்க, ஆனால் வாசல் வழியாய் வராமல் பின் வழியாக வந்த கள்ள ஊழியக்காரர்கள் உங்க பிசினஸுக்காக, உங்க கண்ணுக்காக, உங்களுக்கு முடி குறுக்கிறதுக்காக, உங்களுக்கு வியாதி சுகமாவதற்காக ஜபித்த போது ஜனங்கள் அதை மிகவும் அருமையாக வரவேற்று இந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய பிரகாரத்திற்கு ஜபிப்பது ஒரு ஜபமே அல்ல என்று மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபம் என்று சொல்லுவது உங்கள் சுகத்துக்கும் உங்கள் சுகவீனத்துக்கும் ஜபிக்கின்ற காரியங்கள் அல்ல. ஜபம் நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வேத புஸ்தகத்துல அருமையான ஜபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் மகா பிரதான அப்போஸ்தல ஒரு ஜபத்தை ஜபிப்பார், மத்தியஸ்தராக இருந்து ஜபிப்பார். அந்த ஜபத்தை போய் பாருங்க, நீங்க வாசித்து பாருங்கள் யோவான் 17 அதிகாரத்தில். அதில் அவர் தன் சீஷர்களுக்காக எப்படி ஜபித்தார், சீஷர்கள் மூலம் சுவிசேஷத்தை கற்றுக் கொள்ளுகிறவர்களுக்காக எப்படி ஜபித்தார், அதை நீங்க ஒண்ணு பாருங்க. பார்த்து விட்டு அந்த ஜபம் உங்களுக்கு ஜபமாக தோன்றுகிறதா கொஞ்சம் ஆராய்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அப்படி மாறி விட்டது. எனவேதான் பவுல் கூட விசுவாசிகளுக்காக ஜபிக்கும் போது அவர் அழுத போது எதற்காக அழுதார் என்றால், உங்கள் ஆத்துமாக்கள் ஓநாய்கள் வந்து பறித்து கொண்டு போகப்படுகிறது என்பதை உணர்ந்து அழுதார். எனவே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களை வசீகரப்படுத்துவதற்காக உங்க பிள்ளைகளுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க புருஷனுக்காக அப்படி வேர் பிரித்து ஜபித்து உங்களை வசீகரப்படுத்துகின்ற ஊழியர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அது அல்ல ஜபம். இந்த நாளில் பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த ஜபத்தை ஏன் விசேஷமான ஜபம் என்று சொன்னேன் என்றால், ஒன்றே ஒரு குறிப்பை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் என்ன கேட்கிறார் என்றால், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு இவர்களுக்கு வேணும், உம்மை அறிகிற அறிவு வேண்டும் ஆண்டவரே, அதற்கான பிரகாசமான மனக்கண்களை இவர்களுக்கு கொடுத்தரும். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நான் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் அதுதான், வேற எதுவும் அல்ல. உலகத்தை குறித்து அறிந்து கொள்ள அல்ல, ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னடா இவன் எப்படி பேசுறான், என்ன நாங்க சண்டே ஸ்கூல்ல இருக்கிறோம், நாங்க எல்லாரும் பிறந்ததே எந்த இடத்துலதான், சிலவங்க சர்ச்சிலே பிறந்திருப்பீங்க, சர்ச்சில் பிறந்தா விசேஷம் தானே, சர்ச்சில் பிறந்தா விசேஷம் தானே, அப்படியெல்லாம் இருக்கும். ஒருவேளை ஒருவேளை நீங்க பிறந்த சமயத்தில் உங்களுக்கு ஜபிக்க வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கும், உங்களை முதல்ல தொட்டவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நீங்க சொல்லுகிறவர்களாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது நான் இப்ப உங்களுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே உங்களை இவங்க அறிந்து கொள்ளணும், ஆண்டவரே உங்களை இவங்க அறிந்து கொள்ளணும்னு நான் ஜபிக்கிறேன்னு வச்சுடுங்களேன், உங்களுக்கு என்ன தோணும்னா, ஆண்டவரே இந்த பாஸ்டருக்கு நல்ல மனசை கொடுங்க, காரணம் என்ன, உங்களை எங்களுக்கு தெரியணும்னு கேட்கிறார், நாங்க எழும்பும் போதே உங்க முகத்துல தான் முழிக்கிறோம் அப்படி என்று சொல்கிற விசுவாசிகளுக்கு தான் நான் இப்போது இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு 10 குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். வேத வசனம் சொல்லுகிறது, எரேமியா 9 23-24 வசனங்களிலே வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி அழுதோடு அழுகையோடு சொல்லுகின்றார். He is a weeping prophet. அழுது கொண்டுதான் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அழுதுட்டு சொல்லுகிறார், எப்பா ஞானி உன்னுடைய ஞானத்தை காட்டிலும், பராக்கிரமன் உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டிலும், ஐஸ்வர்யவான் உன் ஐஸ்வர்யத்தை காட்டிலும், தேவனை அறிகிற அறிவு மேன்மையானது. அதை இன்றைக்கு விட்டுவிட்டு ஐஸ்வர்யம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்று எண்ணுவது வீண் என்று இறைமையா சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் முக்கியம், ஆனால் ஞானத்தை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவு முக்கியம், பராக்கிரமம் முக்கியம், சுகம் முக்கியம், வெல்த் இஸ் ஹெல்த் இஸ் வெல்த் சொல்லுவீங்க இல்லையா, அப்படித்தானே சொல்லுவோம் இல்லையா. ஆனா இந்த ஹெல்த்தை காட்டிலும் ஆண்டவரை அறிகிற அறிவு முக்கியம், ஐஸ்வர்யம் முக்கியம். பணம் இல்லைன்னா வாழவே முடியாது, ஒரு டிக்கெட் எடுத்துட்டு இந்தியாவுக்கு போக முடியுமா, முடியாது. ஆனால் இந்த பணத்தை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவு முக்கியம். இது ரொம்ப அழகா ஞானி எதையுமே திருக்கதரிசி சொல்றார். ஏ சுவாமி சொல்லுவாங்க, யோவான் 17:3 சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைப்போம் நித்திய ஜீவன் என்று சொல்லுவது, இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்தாயா நித்திய ஜீவன் பெற்றுவிட்டாய், இயேசுவை உனக்கு பாவ மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா நித்திய ஜீவனை பெற்றுவிட்டாய். ஏ சுவாமி சொல்றாங்க, எப்பா என் தேவனை நீ அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். ஏசுவாமி சொல்றாங்க, என் இயேசுவையும் கிறிஸ்துவையும் தேவனையும் அறிவதே நித்திய ஜீவன். நிறைய பேர் நம்ம வாயினால் அறிக்கை செய்து விட்டு நாம் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். ஒன்று கவனிங்க, கிறிஸ்துவை அறிவதற்கு முதலாவது தேவை என்னன்னு சொன்ன, உங்க கல்வி, உங்களுடைய பலன், உங்க ஐஸ்வர்யம், உங்களுடைய இனம், உங்களுடைய மதம், உங்களுடைய ஜாதி, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள், நிறைய மேன்மைகள் உண்டு நமக்கு. இவைகளை குப்பையும் அற்பமுமாய் எண்ணாவிட்டால் நானும் நீங்களும் தேவனை அறிய முடியாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து தேவன் என்று அறிக்கை செய்வது தேவனை அறிந்து கொள்வது அல்ல. பவுல் அழகாக சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:7-11 வாசிக்கும் போது சொல்லுகிறார், என் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அறிவு எவ்வளவு என்று எனக்கு தெரியவில்லை. நான் தேவனை அறிந்திருக்கிற அறிவு எவ்வளவு என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் பவுல் சொல்லுகின்றார், என்னுடைய சகலத்தையும் குப்பை என்று எண்ணுகின்றேன். எதற்காக? இயேசுவை அறிவதற்காக என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக கவனித்துக் கொள்ளுங்க, யோசியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்றாரு, எப்பா கர்த்தரிடத்துல திருமணம், நாம கர்த்தரிடத்துல திருமணம். யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா? காலையின் பனியை போல் பக்தி உடையவர்களிடத்துல, காலையில் தோன்றுகின்ற மேகத்தை போல் இருக்கிறவர்களிடத்துல. ஓசியா 6:4 ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எப்பா அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம் காயங்களை கட்டுவார், நம்மை அவர் விடுவிப்பார். எல்லாம் உண்மைதான். ஆனால் அதி காலையில் தோன்றுகின்ற பனியை போல் உன் பக்தி இருக்குமே, ஆனால் அது வீண். நிறைய பேருடைய ஆரம்பம் அதிகாலையில ரொம்ப நல்லா இருக்கும், பாட்டு பாடுவோம், பைபிள் வாசிப்போம், ஜபம் பண்ணுவோம், தன் வாய்ந்து போகிறதே. உலகம் என்கிற இந்த வெப்பத்திற்குள் வரும்போது நம்முடைய பக்தி எல்லாம் பனியை போல் காணப்படுகிறது. ஓசியா சொல்லுகிறார், அந்த பக்தி வீண், பிரயோஜனம் இல்ல. அந்த பக்தியினால தேவனை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விடுறேன், அண்ணா இயேசுவை எனக்கு அறியணும். ஓசிய சொல்றாரு, இந்த காலையில உனக்கு இந்த பனியை போல் இருக்கிற பக்தி இருக்குது இல்லையா, இதை வைத்துக் கொண்டு நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 5:6 இயேசுவாமி சொல்லுவார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தாவீது அழகாக சொல்லுகிறார், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. மான்கள் எப்போது நீரோடையை வாஞ்சிக்கும் என்றால், இனிமேல் தண்ணீர் குடியாவிட்டால் செத்து போகும். இந்த தண்ணீர் அவ்வளவு அத்தியாவசியமாக இருக்கும் போது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகின்ற ஒரு மானை போன்று நான் காணப்படாவிட்டால் தேவனை நான் அறிந்து கொள்ள முடியாது. லூக்கா 10:21-22 இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, ஆண்டவரே ஞானிகளுக்கு இதை மறைத்தீங்க, பாலகனுக்கு இதை வெளிப்படுத்தினீங்கன்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஞானி எங்கே, தர்க்க சாஸ்திரி எங்கே, இவர்களுக்கு அல்ல பாலகனுக்கு வெளிப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் உண்மையாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு இருக்கிறதா? ஒரு மானை போன்று ஆண்டவரே உண்மை நாங்கள் அறியாட்டா செத்துருவோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் அறியாவிட்டால் மாண்டு போயிருவேன் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ள எனக்கு தாகம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த தாகத்தோடு நாம் காணப்படுவோமே, ஆனால் தேவனை அறிந்து கொள்வோம். 4வதாக யோவான் 14:21 ஆண்டவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, முதலாவது கற்பனைகளை அறிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். கவனிங்க, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அதை இயேசுவாமி அழகாக சொல்வார், சத்தியத்தை அறிவீர்கள். முதல்ல என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். கற்பனைகள் எது? அறிந்து கொள்ளணும். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, அதை கை கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேனே ஆனால் தேவன் அவரை எனக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கிறோம். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் சொன்னா, அப்பா அம்மாவை கனம் பண்ணுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. அவ்வளவு தூரம் பைபிள் வாசிக்கிறோம். நம்ம பைபிள் வாசிக்கக்கூடிய முதிர்ச்சி எப்படின்னா, அப்பா அம்மாவை விசாரிப்பதற்கான நேரம் இல்லை. அவ்வளவு ஜபம், பயங்கரமான ஜபம். கற்பனைகளை கை கொள்ளாதபடி நானும் நீங்களும் ஏறெடுக்கிற எவைகளும் தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், கற்பனைகளை தெரிந்து கொள், அவைகளை கை கொள்ளு, அப்போது நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 5வது ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7 காரியங்களை இதுல பாக்குறீங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் இதை டைல்யூட் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்க, இயேசுவை ரட்சகர் என்று சொல்றியா? ஆமா ரட்சகர். நீ இனி மோட்சத்துக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஏமாந்து போகாதீர்கள். ஒரே வசனத்துல ஏழு குறிப்பை பவுல் சொல்லுகின்ற, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஏழும் என் வாழ்க்கையில் நடைபெறுகிறதா, ஏழும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக என்ன சொல்லுகிறான் என்றால், கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டபடியே ஏற்றுக்கொள். எப்படி ஏற்றுக்கொள்? ராஜாவாக ஏற்றுக்கொள். நீ உன்னை ஆளுகிறவராக அவருக்கு ஒப்பு கொடு. இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இதுதான் முதல் ஸ்டெப் பார்த்துடுங்க. ஆண்டவரே நீங்க தான் ரட்சகர் என்று சொல்லிட்டு கேஷுவலா போறதல்ல, ஆண்டவரே என்னை ஆளுகின்றவர் நீர், இனிமேல் நீர் சொல்ல நான் கீழ்ப்படிவேன், எனக்கு நீங்க தான் ராஜா. ஏற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, வேர் கொள்ளுப்பா, வேர் கொள்ளு. நம்ம ஊர்களில் பனை மரங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த பனை மரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விசேஷமானது என்னன்னா, இந்த பனை யாருமே நட்டு தண்ணி ஊத்தி அதுக்கு வேலி கட்டி விட மாட்டாங்க. அது எங்கேயாவது விழுகின்ற அந்த அந்த விதையின் மூலமாக அது திளிர்த்து வரும். பாருங்க, வரும்போது நன்றாக கவனியுங்கள். வேர் கொள்ளுவது என்று சொல்லுவது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் வேர் கொள்ளுவது என்று சொல்லுவது இந்த பனை மரத்தை போன்றுதான். ஆண்டவரே சொல்ல, நீதிமான் பனை போல் ஓங்கி என்று சொல்லுவார். நல்ல கவனிங்க. அந்த பனை மரத்துல பாத்தீங்கன்னா இது மேல வரும். மேல வரும்போது ஆடு கடிக்கும், கொஞ்சம் கூட வளரும் போது மாடு கடிக்கும், கொஞ்சம் கூட வளரும் போது ஓரவன் வாரவன் எல்லாத்தையும் அதை வந்து அலட்சியப்படுத்தி கொண்டுதான் போவான். பாருங்க, அந்த பனை மரம் என்ன செய்யும் என்றால், இந்த கடி அடி இந்த அலட்சியம் இவைகள் மத்தியில ஆழமாய் வேர் போட்டு கொண்டே இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் அவிதமாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி என்றால், வெளியே இருக்கிறவங்க உங்களை பரிகசிக்கலாம், நிந்திக்கலாம், உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கலாம், உங்களை ஒருவேளை பல விதத்திலே அவதூறாக பேசலாம், இவனிடத்தில் விசுவாசம் குறைவு என்று சொல்லலாம். ஏன்னா முகத்து தான் பாக்குறாங்க, ஆனா உங்களுடைய உள்ளம் கர்த்தருக்குள் இருக்கின்றதா? ரொம்ப முக்கியம். இந்த பனைமரம் வேற ரொம்ப ஆழமா போடும் பாத்துட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பனை மரம் எந்த இடத்துல நின்றாலும், ஒரு தென்னை மரத்தை தூரத்திலிருந்து பார்த்து தென்னை மரம் என்று சொல்ல முடியாது, தவறு செய்வோம். ஆனால் பனை மரத்தை எவ்வளவு தொலைவில் நின்று நீங்கள் பார்த்தாலும் அது பனை மரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள் வேர் கொள்ளுவது என்று சொல்லுவது அதுதான். உங்களுடைய கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் வேற யாரும் பார்க்க முடியாது, ஒருத்தரும் பார்க்க முடியாது, யாரும் அதை காண முடியாது. கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கின்ற ஐக்கியம் வேறு, அதை ஒருவனும் காண முடியாது. பேசுவதை கேட்கலாம், ஜபிப்பதை கேட்கலாம், ஆண்டவருக்குள் நீங்கள் போடுகிற வேர் முக்கியம், அவரனுடைய ராஜா அவரோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் முக்கியம். மூன்றாவது சொல்ற பாருங்க, கட்டப்படு, கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவே மூளைக்கள் நீ கட்டப்பட வேண்டும். அடுத்து நான்காவது சொல்லுகிறார், நடந்து கொள்ள வேண்டும். நீ கிறிஸ்துவை போல் நடக்க வேண்டும், கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். இம்மிடியா பிசாசு உங்கள்ட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவான்னா, கிறிஸ்துவை போல வாழ முடியுமா? கிறிஸ்துவை போல் வாழ முடியுமா? யாருமே பதில் சொல்லல. இந்த பையா இதை சொன்னேன்னா கண்டிப்பா இதை கேட்கிறவங்களும் இதை கேட்பாங்க, பரவாயில்ல. அவருடைய சர்ச்சிலையும் யாரும் இதை என்ன செய்யல, அண்ட் பதில் சொல்லலன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும். கவனிங்க, நிறைய பேர் நினைப்போம் கிறிஸ்துவை போல் வாழ முடியாதுன்னு. அவர் ஏன் மனுஷ ரூபம் எடுத்தார் என்றால், நீங்களும் நானும் வாழ முடியும் என்று காட்டுவதற்காக. ஏன் முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, பிசாசு அதைத்தான் எனக்கு சொல்லி தருவான், உன்னால முடியாது. யூ கேன் நாட், உங்களால் முடியாது என்று சொல்லுகிற எதுவும் உங்களால் முடியாது. உங்களை ஒருவன் சபிப்பானையானால் ஆசீர்வதிக்க வேண்டும், கிறிஸ்துவை போல் நடக்க வேண்டும். ஐந்து, போதிக்கப்பட வேண்டும். எப்போதும் பாருங்க, பிறர் சொல்ல நான் கேட்கணும் என்கிற ஒரு ஆவல் வேணும். பாத்துடுங்க, தயவு செய்து யாருமே நாங்கள் கற்று தேர்ந்தோம் என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆறாவது, விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும். ஏழாவது, ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருக வேண்டும். இதைத்தான் கிறிஸ்துவில் வேர் கொண்டு பெருகுவது என்று அர்த்தம். நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த முதல் இருக்கத்தில் ஏற்றுக்கொண்டபடி, அதுவும் எப்படி ராஜாவாக அல்ல, நாவினால் இயேசு இரட்சகர், அவ்வளவுதான். ஏய், நீ கிறிஸ்தவன் ஆயிட்டடா, இனிமே நீ எங்க தான் போற, மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். நோ, யாருமே அதை ஏமாந்து போகாதுங்க. மோட்சம் உண்டா, நரகம் உண்டா? ஆமா. அப்ப நீ ரட்சிக்கப்பட்ட? நோ, டோன்ட் பிலீவ் இன் சச் திங்ஸ், நம்பாதுங்க. என்ன அருமையாக இந்த வசனத்துல சொல்ற பாருங்க. ஆறாவது, யார் கிறிஸ்துவை தேவனை அறிய முடியும் பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தின் துவக்கம் வசனமாக இருக்க வேண்டும். ஞாபகத்தில் வைங்க, 1980 மார்ச் மாதம் 30 என் ஆண்டவருக்கு என்ன நான் ஒப்புக் கொடுத்தேன். அந்த நாள் ஒரு விசேஷமான நாள். எங்களுடைய ஊர் சபையில, எங்க சொந்த சபையில, என் இனத்தார், என் நண்பர்கள் எல்லாரும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இருக்கும்போது நான் எழுந்து சென்று ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத் தொடர்ந்து நான் வேதாகம கல்லூரிக்கு படிக்க சென்றேன். 1980 வருடம் வரையிலும், பெரியமானவர்களே, எனக்கு 19 அது வரையிலும் ஒவ்வொரு சம்மர்லையும், ஒவ்வொரு சம்மர்லையும் உண்மை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் நான் இந்த இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லுவார்கள், அவ்விதமான ஒரு அட்டாக் எனக்கு எல்லா வருடமும் வரும். வரும்போது கால் அசைக்க முடியாதனால படுக்கையிலே படுத்து கிடப்பேன். அதுவும் ஒரு மாதிரி வளைத்து காலை வைத்துக் கொண்டு அப்படியே படுத்து கிடப்பேன். பயங்கரமான வேதனையாக இருக்கும், எழும்ப முடியாது, அசைய முடியாது. ஒரு மாதம் எனக்கு சிகிச்சை தருவார்கள். இதுதான் என்னுடைய சம்மர். எனக்கு ஞாபகம் வந்த நாளிலிருந்து நான் அனுபவித்தது பார்த்துட்டுங்க. 1980 மார்ச் மாதம் 30 கத்திருக்க என்னை ஒப்புக் கொடுத்தேன். வேதாகம கல்லூரிக்கு சென்றேன். நான் கற்றுக்கொண்ட போது இந்துஸ்தான் வேதாகம கல்லூரியில் நிறைய ரெகுலேஷன்ஸ் உண்டு. பூட் கேம்ப் இதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் ரெகுலேஷன்ஸ் பார்த்துட்டுங்க. 19 நீங்க லீவு, மொத்தம் உங்களுக்கு சிக் லீவ் ஆனாலும் சரிதான், ஏதானால் 19. 20 ஆயிற்று என்றால் உங்களை டிஸ்கண்டினியூ பண்ணி அடுத்த வருஷம் வருவதற்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் நடந்தது. 1980 எனக்கும் அந்த வேதனை கல்லூரியில் சேர்ந்த பிறகு எனக்கு வந்தது. ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா வாழ்க்கையில எதையுமே என்னால சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேதனையோட ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து அப்போது என்னுடைய சின்னையா தான் எனக்கு ட்ரீட் பண்ணாங்க. சுகமாகி நான் மறுபடி இந்துஸ்தான் வேதாகம கல்லூரிக்கு வரும்போது ஒரு நாள் தான் இருந்தது. அடுத்த நாள் நான் வர முடியாமல் போகுமே ஆனால் என்னை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியாகத்தான் வந்து சேர்ந்தேன். ஆனால் அந்த படுக்கையில நான் ஆண்டவரிடத்துல நெருங்கின உறவு கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன் பிரியமானவர்களே, எல்லா வருஷமும் எனக்கு அந்த வியாதி வரும். 1980 2017 அப்படின்னு சொன்னா 37 இல்லையா, 37 ஒரு நாள் கூட எனக்கு அந்த வியாதி வந்ததில்லை. என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அற்புதம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால நான் கத்திடத்தில் விசுவாசம் வைப்பேனே ஆனால் என்னை போன்ற ஒரு முட்டாள் யாரும் இருக்க முடியாது. என் விசுவாசம் வசனத்தில் அமைய வேண்டும். வசனம் ஒன்றுதான், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒழியாதது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லாத நாட்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றோ வசனத்தின் மூலம் பேசுகின்ற தேவன். நம்முடைய விசுவாசம் வசனத்தில் துவங்க வேண்டும். ரோமர் 10:17-20 வாசிக்கும் போது பவுல் அழகாக சொல்லுகின்ற, ஒரு நாளில் பேதுரு அப்போஸ்தலன் தன் அம்மாவுக்கு பலவீன, தன் மாமியாருக்கு பலவீனமாக இருந்த போது இயேசுவை அழைத்துக் கொண்டு சென்றார். ஜுரத்தினால் காணப்பட்ட சகோதரி சுகம் பெற்றார்கள். எத்தனை அற்புதத்தை கண்டார். யோவான் 6 வாசிக்கும் போது ஒரு நாளில ஆண்டவரை விட்டு எல்லாரும் ஓடும் போது ஆண்டவர் பேதுருவையும் பார்த்து கேட்டார், சீஷரை பார்த்து கேட்டார், நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ? அப்போது பேதுரு என்ன சொல்லி இருக்கணும்னா, எப்படி ஆண்டவரை போவோம், எங்க மாமிக்கு சுகம் கொடுத்தவங்க நீங்க இல்லையா? இல்ல. என்ன சொன்னா தெரியுமா, யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு அற்புதம் அடையாளங்களுக்காக சொல்லிக் கொள்ளுகிற தேவ பிள்ளையே, தேவனை அறிய மாட்டீங்க, அறியவே முடியாது உங்களால. உங்களுடைய விசுவாசம் துவக்கம் வசனத்தில் இருக்க வேண்டும், வசனத்தில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக என்ன பட்டுக்கிறோம் பாருங்க, 1 பேதுரு 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திருவசனத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டதுல 3 குறிப்பை உங்களுக்கு சொல்றேன். 1 என்னன்னு சொன்ன, கிறிஸ்து தயை உள்ளவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கணும், ருசித்து பார்த்திருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி ருசித்து பார்த்தேன் என்கிறதுடைய விளைவு என்னன்னு சொன்ன, கிறிஸ்துவை ருசி பார்த்தவன், நல்ல கவனிங்க, இவ்வளவு பேர் தான் நம்ம இருக்கிறோம் கவனிங்க, கிறிஸ்துவை ருசி பார்த்தவனிடத்துல கபடு இருக்காது, வஞ்சகம் இருக்காது, பொறாமை இருக்காது, புறங்கூறுதல் இருக்காது. இன்னைக்கு சென்சஸ் எனக்கு தெரியல, ஆனா புறங்கூறுதல் ஒருவேளை உங்களுக்கு தெரியல, புறங்கூறுதல் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, கோல் சொல்லுது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ஒருவனை பற்றி இன்னொருவனிடத்தில் பேசுவது. நிச்சயமாக டாப்ல இருப்பது கிறிஸ்டியன்ஸா தான் இருக்கணும், ஏன்னா போன் போட்டாலே நமக்கு நம்மை குறித்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை, அடுத்தவர்களை குறித்து பேசுவதற்கு தான் நிரம்ப இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்துவை ருசி பார்த்தது உண்மையானால் இது இல்ல நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம், இல்ல இல்ல, அது சாத்தானுடைய டெக்னிக். அது கிறிஸ்துவை ருசி பார்த்தவன் இடத்துல பொறாமை இல்ல, கிறிஸ்துவை ருசி பார்த்தவன் இடத்துல கபடு இல்ல, கிறிஸ்துவை ருசி பார்த்தவன் இடத்துல வஞ்சனை கிடையாது, கிறிஸ்துவை ருசி பார்த்த இடத்தில் புறங்கூறுதல் இல்லை. அடுத்து சொல்ற பாருங்க, இதெல்லாம் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த புதுசா பிறந்த பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அழும். எதுக்காக அழும்னா பசிச்சு அழும். அப்ப நீங்க பால் கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, அமர்த்த முடியாது. அதே போலத்தான் வாஞ்சையாக்கு இருக்க வேண்டுமாம். கவனித்துக் கொள்ளுங்கள், திருவசனத்துல வாஞ்சையா இருங்கள். யாரை அறிந்து கொள்ள, பிதாவை அறிந்து கொள்ள, யாரை அறிந்து கொள்ள, குமாரனை அறிந்து கொள்ள. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒன்று நடந்தது என்று சொல்லிக்கொண்டு நான் இனிமேல் நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்று சொல்லிக் கொள்ளுகிற தேவ பிள்ளையே, இவைகள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க, 8வது என்ன பார்க்கிறோம் சொன்னா, சங்கீதம் 119 வாசித்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நான் வாசித்த சமயம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வசனம் ஒரு 6 பிரிவா, இதுல மட்டும் இன்னும் நீங்க நிறைய பிரிக்கலாம், ஆனா 6 பிரிவா இதுல மட்டும், அதாவது 119:16-24 வசனம் வரையிலும் தாவீது சொல்றார், ஆண்டவரே உங்களுடைய பிரமாணங்கள்னு சொல்றார். பிரமாணங்கள் சொன்ன என்ன, அது பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே பிரமாணம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அது வந்து கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் நீ கீழ்ப்படிய வேண்டாம் என்று இல்லை, கிறிஸ்துவை அறியாதவன் கீழ்ப்படிய வேண்டாம் என்றும் இல்லை. பிரமாணம் எல்லாருக்கும் பொதுவானது. வசனம் கவனித்துக் கொள்ளுங்கள், வசனம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறவன் புரிந்து கொள்ளக்கூடியது. அப்புறம் பாருங்க, லா வேதம் என்று சொல்லுவது சட்டம், லா. இது வந்து அதை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு லா என்று சொல்லும் போது கவனித்துக் கொள்ளுங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆனா உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காட்டிக்கொடு, இது உங்களுக்கு எனக்கு லா. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, இது உங்களுக்கு எனக்கு இல்லா. இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கவனிங்க, கற்பனைகள் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார், கமாண்ட்மெண்ட். இந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படி எல்லாம் நிறைய மூவிஸ் எல்லாம் வந்திருக்குது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கற்பலைகள் இருக்கும், இந்த பக்கத்துல அஞ்சு இருக்கும், இந்த பக்கத்துல அஞ்சு இருக்கும். ஆனா எப்படி இருக்கணும்னா, ஒரு பக்கத்துல நாலு இருக்கணும், இன்னொரு பக்கத்துல ஆறு இருக்கணும். ஏன்னா நாலு தான் தேவனை குறித்தது, நாலு தான் தேவனை குறித்தது, ஆறு மனிதனை குறித்தது. என் தேவனோடு எனக்கு காணப்பட வேண்டிய உறவு நான்கு தான், ஆனால் என் மனிதனோடு எனக்கு இருக்க வேண்டிய உறவு ஆறு. இதுதான் கற்பனை. அதை தொடர்ந்துதான் கிறிஸ்து அழகாக சொல்லுவார், உன்னை நீ நேசிப்பதை போல பிறனை நேசி. நான்கு என்னது? என் தேவனிடத்தில் நான் அன்பு கூறுவது. ஆறு என்னது? என்னை போல் பிறனை நான் நேசிக்க வேண்டியது. இது கற்பனை. அப்புறம் கவனிங்க, நியாயங்கள், ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் சிலருக்கு நியாயம் கொடுத்திருக்கிறார், இது வந்து மாறாதது. ஆகாப் ஒரு முறை பாவம் செய்தான், ஒரு முறையல்ல பல முறை செய்தான். ஒரு நாளில் ஒரு மிகப்பெரிய பாவம் செய்தான். என்னவென்றால், அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல தோப்புல தோட்டத்துல ஒருவன் ஒரு சின்ன ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருந்தான், இதை அபகரித்துக் கொண்டான். அப்போ எலியா வந்து ஆகாப்போடு பேசுவார், அந்த நாகாப்பை கொன்றது போல இவனும் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகாப் ஆண்டவரிடத்தில் ஜபிப்பான், தன்னை தாழ்த்தினான், கர்த்தர் அந்த மனதை மாற்றினார். மறுபடியும் அவன் பாவம் செய்த போது கர்த்தர் சொன்னபடியே அதை அவனிலே நிறைவேற்றினார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம அநேகர் இதை அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு மறுபடியும் அந்த தவறை செய்து தப்பித்து விடலாம் என்று எண்ணுகின்றோமே. இல்லை, நமது ஆண்டவர் மன்னித்தவைகளை மறுபடியும் எடுத்து தண்டிக்கிற தேவன். மத்தேயு 18 அதிகாரம் எடுத்து வாசிங்க, அதுல அழகாக ஆண்டவர் சொல்லுவார், என் பரம பிதாவும் இவ்விதமாக செய்வார். எவ்விதமாக செய்வார்? மன்னித்தவருக்காக. மறுபடி நீ தவறு செய்தபடியால் அந்த மன்னித்தவைகளையே கர்த்தர் மறுபடியும் எடுத்து தண்டிக்கிற தேவன். இதுதான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் கவனிங்க, அவருடைய சாட்சிகள், டெஸ்டிமோனிஸ், டெஸ்டிமோனிஸ். ஒவ்வொருடைய வாழ்க்கை சரித்திரம், பயோகிராபி சிந்திக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இப்படி நாம் வேதத்தை படிக்க வேண்டும், இப்படி நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இவைகளையெல்லாம் ஆராய்ந்து நான் என் நடைகளை ஸ்திரப்படுத்துகிறேன். நம்முடைய வசனங்கள் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். 8வது 9வதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், இந்த வசனத்தை கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞாபகத்தில் வைங்க என்னன்னு சொன்ன, இந்த நாட்களில் நம்ம கவனமா நடக்கணும். நான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் சொல்லுவதனால யாரும் வருத்தப்படக்கூடாது. கிறிஸ்துமஸ் நாட்களும் மற்ற நாட்களை போலதான். இயேசுவை கொண்டாடும் போதும் எச்சரிப்பாகத்தான் இருக்கணும், ரொம்ப ஓவரா போயிடாது. பார்ட்டிகள் நிறைய நடக்கும் இந்த நாட்கள், ஏன்னா காலம் பொல்லாதது. ஒரு முறை தானே, ஒரு நாள் தானே, ஒரு முறை எனக்கு நீங்கெல்லாம் கவனிக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன் இது சொல்ல தோணுது. ஒரு முறை கேரல் ரவுண்ட்ஸ் போனோம். கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு சபையில் ஒரு விசுவாசி ஒரு குடும்பத்துக்கு போனோம். போனா ஒரு சின்ன தம்பி, அவன் அன்னைக்கு சின்ன பையன், சின்ன பையன்னா எவ்வளவு இருக்கும், ரேச்சலுக்கு அவ்வளோ இருக்கும், ரேச்சலுக்கு அவ்வளோதான் இருக்கும். அன்னைக்கு பாடிட்டு இருக்கிறோம், ஓடி வந்தான், வந்து எனக்கு என்ன பிடிச்சி இழுத்துட்டு சொல்றான், பாஸ்டர் பாஸ்டர் அவங்க உள்ள பீர் வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இந்த ஃபேமிலி கேட்டுட்டாங்க, கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, இல்ல இல்ல வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ஒரு பார்ட்டி நடக்குது, வரவனுங்க. நாங்க இல்ல, வரவங்க என்ன செய்வாங்க? அதனால கேரல் ரவுண்ட்ஸ் வரும்போது ஃப்ரிட்ஜ பூட்டிடாதுங்க. அதுக்காக நான் சொல்லவில்லை. இதை என்ன சொல்லுகிறேன் என்றால், அநேகருக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லுவது இவ்விதமான கேளிக்கை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் பாருங்க. உங்களுக்கு சொல்லலாம், நோ, இதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஐயா, கறி சாப்பிடாதவங்க நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு விலகிறாங்களே ஐயா. ஏன்யா உங்களால என்னால ஒரு நாள் இந்த விதமான ட்ரிங்க்ஸ விட்டு விலகி இருக்கிறதுக்கு முடியல, சாட்சியா இருக்கலாமே, சொல்லலாமே. இன்னைக்கு பாருங்க என்ன அழகாக வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5 15-21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் உள்ளவர்களாய் கவனமா நடைங்க, கவனமா நடைங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படின்னா கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க இதை செய்வது செய்யக்கூடாது, தேவனுடைய சித்தம் என்ன அதை உணர்ந்து கொள்ளுங்க. அப்புறம் நீங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. உங்களுக்கு சில பாட்டுகள் புரியும் இருக்கணும், இந்த சத்தா நிஷ்கலமா எனக்கே தெரியாது, அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா அன்பே பிரதானம் தெரியுமா தெரியாத? அன்பே பிரதானம் என்ன? அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு இல்லைங்களா? அதை ஒண்ணு வாசித்து பாருங்க, வாசித்து பார்த்து. ஏன்னா அதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இன்னைக்கு சில பாட்டுகள் இருக்குது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஞான பாட்டு கீர்த்தனை வாசிங்க, சத்திய வேதத்தை வாரந்தோறும் இல்லையா தினமா? ஓ, அது இவ்வளவு இந்த காலத்துக்கு ஏத்தபடி இதை மாற்ற முடியாதோ? இந்த காலத்துக்கு ஏத்தபடி சத்திய வேதத்தை தினம் தியானே, இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கொருவர் நீங்களும் நானும் புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். புத்தி சொல்லலன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் தந்த ஞானம் வீணா போகுது. புத்தி சொல்லணும். அடுத்துக்கு நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்போம், ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வோம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம். தொடர்ந்து கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எபிரேயர் 4:12 எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை கொண்டு புத்தி சொல்லுங்கள், வசனத்தை கொண்டு புத்தி சொல்லுங்கள். 10வதாக ஒன்றை சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை 9 காரியங்களை நான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி. காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் இன்னமும் பால் உண்கிற குழந்தைகளைப் போல இருக்கின்றபடியால் தேவனை அறிய முடியாமல் இருக்கிறோம், கிறிஸ்துவை அறிய முடியாமல் இருக்கிறோம். என் தேவனை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, போதிக்கும்படி எனக்கு உதவி செய்கிறார். நான் கர்த்தரை அறிந்தது வேதம் படித்த இடங்களில் தான், என் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டது பைபிள் ஸ்டடியில தான். ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எபிரேயாக்கியோன் 5:12 என்ன சொல்லுகிறார் என்றால், காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள். இப்ப நான் யாராவது உங்கள்கிட்ட வந்து ஆக்சுவலி பிரதர்கிட்ட நான் வந்து, பிரதர் நீங்க எப்ப கிறிஸ்தவங்க ஆனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, அவர் நல்ல மூட்ல இருந்தார் சொன்னோம் ஆறதருவார். காரணம் என்னன்னா, அவர் எப்ப பிறக்கிறதுக்கு முந்தைய யாராவது, எத்தனை பரம்பரை கிறிஸ்தவன்னா அவருக்கே தெரியாது, 12-13 பரம்பரையா இருக்கும். உங்களுக்கு விளங்குதா? யாத்தியம் வந்து நான் கேட்க முடியாது, கேட்க முடியாது. ஆனா இப்ப பார்த்தா அப்ப நீங்க எல்லாம் இப்ப பாஸ்டர்ஸ் ஆயிருக்கணுமேனு கேட்டு பாருங்க. அப்ப யார் பாஸ்டர் ஆகணும்? நேத்து கிறிஸ்தவன் ஆனா பாருங்க ஒருத்தன். உங்களுக்கு விளங்குதா? புரியுதுன்னு நான் அவரை குறிப்பிட்டு சொல்லல, அதாவது பிறந்து கிறிஸ்தவங்களே வளர்ந்து இன்னைக்கு 40 யாராக முடியலன்னு, போதகர்களாக முடியவில்லை, ஒரு ஸ்மால் குரூப் எடுத்து அவர்களுக்கு வேதத்தை போதிக்க முடியவில்லை. ஆனா நேற்றைக்கு கிறிஸ்தவன் ஆகிறவன் என்ன செய்யறான்? போதிக்கிறான். யாருக்கு போதிக்கிறான்? 40 கிறிஸ்தவனுக்கு போதிக்கிறான். அதை கிறிஸ்தவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படி ஆக்கியும் சொல்லுகிறான், தவறு, நீ 40 கிறிஸ்துவை அறிந்தவன், காலத்தை பார்த்தால் நீ போதகனாக வேண்டியவன், நீ போதியாதபடி மறுபடியும் பாலுங்கிற குழந்தையை போல இருக்கிறபடியால் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய ஜபம் எபேசு திருச்சபைக்கு என்னன்னா, ஆதியில் இருந்த அன்பை விட்ட திருச்சபை அது. ஏன் விட்டதுன்னு சொன்னா, போதிப்பதற்கு மறந்த திருச்சபை, மற்றவர்களுடைய போதனைகளை கேட்ட திருச்சபை, புத்தி சொல்ல தவறிய திருச்சபை, மற்றவர்களுடைய புத்திமதியை கேட்டுக்கொண்டிருந்த திருச்சபை. பவுல் சொல்லுகின்றார், இல்ல 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 இல்ல, காலத்தை பார்த்தா நீ போதகனாக்கணும். ஏன்னா 3 வருஷம் நான் உனக்கு உபதேசித்தேன், இன்னைக்கு நீ போதகனாக்காமல் இருக்கின்றபடியால் ஆதியின் அன்பை விட்டு விட்டாய். நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம சொல்லுவோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். வீட்டில் தப்பி தவறி உங்களுக்குள்ள வராது, மனைவி புருஷனுக்கு ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? என்னட்டே நீ கேட்கிற, நான் பாரு இப்படியாகும் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், கதைகள் சொல்லுவோம், குடும்ப சரித்திரம் சொல்லுவோம், அப்பாவை பத்தி சொல்லுவோம், அம்மாவை பத்தி சொல்லுவோம். அதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஒரு சண்டையாவது வந்து யார பத்தி நினைக்கிறீங்க? நீங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைக்கிறீங்க, சந்தோஷம் தான். ஆனா சண்டை பிடிக்க மாட்டீங்க சொல்றேன். இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனா தேவனுடைய காரியமாக ஐயா ஒரு ஸ்மால் குரூப் எடுத்து நடத்துங்க ஐயா அப்படின்னு சொன்னா, இல்ல 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 நான் அதுக்கெல்லாம் லாயக்கல. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனை அறிந்து கொண்டால் நலம், அறிந்து கொள்ளாவிட்டால் பவுலுடைய ஜபம், ஆண்டவரே இவர்கள் உண்மை அறிய வேண்டிய மனக்கண்களை, பிரகாசமான கண்களை இவர்களுக்கு கொடுப்பீராக. ஜபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பவுல அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்காக எடுத்த ஜபத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலும் வசனங்களை வாசிக்கிறோம், ஆனால் பிரமாணம் என்ன, சாட்சி என்ன, ஆண்டவரே சட்டம் என்ன, ஆண்டவரே வேதம் என்றால் என்ன, இதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வாசிக்கல சுவாமி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லிவிட்டு உம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று சொல்லும் போது நாங்கள் தியானிக்காதபடியால் ஆத்துமாவுக்கு நீ சொன்னதை சரீரத்துக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து பார்க்க பலன்தான், அப்போது நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளுவோம். உண்மை அறிந்து கொண்டால் அதுவே நித்திய ஜீவன். ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய ஜபமும் அதுவாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக வேத வசனங்களை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. தாவீது 34 சங்கீதத்தில் கம்பீரித்து சொன்னாரே, பிள்ளைகளே என்னிடத்தில் வந்து எனக்கு செவி கொடுங்கள். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். 27 வயதான ஒரு தாவீது ராஜா ஆவதற்கு முன்பதாக மற்றவர்களுக்கு சவால் விட்டு சொன்னாரே, வாருங்க கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிறேன் என்று. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே தாவீதை விடவும் இன்றைக்கு அனுபவசாலிகள், தாவீதை விடவும் வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், தாவீதை விடவும் உம்மிடத்திலே பிரியம் வைக்கிறவர்கள், தாவீதை விடவும் உம்மிடத்திலே சேர்ந்திருக்கிறவர்கள், ஆலயத்தை நேசிக்கிறவர்கள். ஏன் ஆண்டவரே எங்களால் இன்னைக்கு சொல்ல முடியல? ஆண்டவரே எங்களில் வெட்கம் என்று சொன்னால் உமது காரியத்துக்காக, எங்களில் மானம் என்று சொன்னால் உம்முடைய காரியத்துக்காக, பின்வாங்குதல் உமது காரியத்துக்காக. ஆண்டவரே இன்றைக்கு நான் தகுதி இல்லை என்று சொல்வது உமது காரியத்துக்காக. ஆண்டவரே உண்மையே நான் வெட்கப்படுத்துகிறேன். காரணம் என்ன? என்னை தகுதி உடையவனாக நீர் மாற்றி இருக்கும் போது தகுதி உடையவன் அல்ல என்று சொல்லி பின்வாங்கி போகிறேன். ஆண்டவரே காலத்தை பார்த்தால் போதகனாக வேண்டிய நான் இன்னும் ஆண்டவரே ஒரு பிள்ளை போல, பால் உண்கிற பிள்ளை போல இன்னைக்கு நான் காணப்படுறேன் சுவாமி. இல்லப்பா, போதிக்கிறவர்களாக திருச்சபை மாற வேண்டும். நாங்கள் மாறிவிட்டோமையானால் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். உம்மை அறிந்து கொண்டால் அதுவே நித்திய ஜீவன். செய்தியை கேட்ட எங்களை ஆசிர்வதியும், திருச்சபை ஆசிர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.